இந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 ஒருவர் வாசிக்கும். பிலிப்பியர் 4:4 வாசிக்கலாம்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்.
சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையை பார்த்து அங்கிருக்கிற விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை ஒன்றை சொல்லுகிறார். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துக்கத்தோடு கூட இருப்பதை கர்த்தர் விரும்புறது கிடையாது. அப்ப நம்ம என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னா என்னைக்குமே ஒரு ரீசன் இருக்கணும் இல்ல. ரீசன் இல்லாம எப்படின்னு சிரிச்சுட்டே இருந்தாக்க அது நல்லது கிடையாது, அப்படித்தானே? ரீசனே இல்லாம இருந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஏதோ மைண்ட் ப்ராப்ளம் அர்த்தம் இல்ல. ரீசன் இருக்கணும். ரீசனோட தான் நம்ம சந்தோஷப்படணும். ரீசனே இல்லாம அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கர்த்தருக்கு உள்ளேயே இருக்குது. உலகத்து மனுஷருக்கு சந்தோஷம் வெளியில இருக்குது, கர்த்தருக்கு வெளியில இருக்குது. தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கர்த்தருக்கு உள்ளேயே இருக்குது. அப்போ சந்தோஷத்தை நாடி ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு தெரியாம என்ன, கர்த்தரை விட்டு வெளியில போனா சந்தோஷம் சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. வெளியில போனா சந்தோஷம், வெளியில போனா சந்தோஷம் கிடையாது. அது உலகத்தாட்கு, ஆனால் அது சிற்றின்பம். அது உண்மையில சந்தோஷமும் கிடையாது, அது சிற்றின்பம். அது இந்த சந்தோஷத்துக்கு அடுத்த நேரத்தில் மறுபடியும் மிகப்பெரிய வேதனை உங்களுக்கு இருக்குது இல்லையா? ஒரு குடிகாரம் என்ன செய்வான்னா, குடிச்சு என் கவலையை மறக்கிறேன்றான். குடிச்சு கவலை மறந்த மாதிரி இருக்குது. முகத்தை பார்த்தா கவலை மறந்த மாதிரியா இருக்குது, பரிதாபமா இருக்குது. அப்புறம் பார்த்தா அப்படி இருக்கிறான். அடுத்தது பார்த்தா அதை குடிச்சு தெளிஞ்ச பிறகு என்ன எப்படி இருக்கு, அவனால அதை விட இன்னும் மோசமா போயிடுது. இருந்த பணமும் சேர்ந்து போய், கொஞ்ச நஞ்சு இருந்த சந்தோஷமும் சேர்ந்து போயிடுது. அப்ப பார்க்கும் பொழுது உலகத்து மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷன்றது ஒண்ணுமே கிடையாது. சந்தோஷம் நினைச்சுக்கிறாங்க, அது சிற்றின்போம், அது உங்களை உருப்படி கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் சந்தோஷத்தை அவருக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் சந்தோஷப்பட வேண்டிய, சந்தோஷமாய் இருக்க வேண்டிய ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ஏன் கர்த்தருக்குள்ள என்னென்ன ரீசனோடு நம்ம சந்தோஷமாயிருக்கணும் அப்படின்னு ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்ப எடுத்து நம்ம பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்மை சந்தோஷப்பட சொல்றார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:20 வாசிக்கலாம்.
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, ஆவிகள்
உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
நீங்கள் சந்தோஷப்படாமல்,
உங்கள் நாமங்கள்
பரலோகத்தில்
எழுதியிருக்கிறதற்காக
சந்தோஷப்படுங்கள் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு 70 பேரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பின்பு முதலாவது 12 பேரை தனக்கு சீஷர்களாக தெரிந்து கொண்டு அந்த 12 பேரை ஒவ்வொரு இடத்திலையும் அனுப்பி அவர்களை வைத்து ஊழியத்தை நிறைவேற்றினார். தாம் செல்லுகிற இடத்திலெல்லாம் 2-2 பேராக 6 குரூப்பாக பிரித்து, 2-2 பேராக சேர்த்து 6 குரூப்பாக ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய முன்பாக அனுப்பினார். ஆனால் நாட்கள் போக போக ஊழியத்தின் எல்லை அதிகமாச்சு. அப்ப சொன்னார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க சொன்னார். ஜெபித்தார்கள். பின்பு வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. 12 பேரை ஏற்படுத்தினவர் அதற்கு அடுத்த செட்டாக 70 பேரை ஏற்படுத்தினர். 70 பேரை ஏற்படுத்தி அவங்களை ரெண்டு பேராக 35 குழுக்களாக அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் 6 குழுக்களாக அனுப்பினார், அதுக்கு பிறகு 70 பேரை ஏற்படுத்தி அவங்களை ரெண்டு பேராக 35 குழுக்களாக அவர்களை ஊழியத்தனர். இந்த 35 குழுக்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார், இந்த 70 பேருக்கும் அதிகாரம் கொடுத்தார். போங்க, பிரசங்கம் பண்ணுங்க, வியாதியஸ்தர்களை தொட்டு ஜெபித்து சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்கள், இப்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து கட்டளை கொடுத்து அந்த 70 பேரை அனுப்பி வைத்தார். இந்த 70 பேரும் பெரிய பயிற்சி பெற்றவங்க கிடையாது. அந்த 12 பேருக்காவது ஆரம்பத்திலிருந்தே முதல் நாள்லேருந்தே இருக்கிறாங்க. இந்த 70 பேர் எடுத்து கொண்டு நிக்க வச்ச உடனே அவங்கள பிரதிஷ்டை பண்ணி அனுப்பிட்டார், போங்கன்ட்டார். இவங்களுக்கு பெரிய பயிற்சியோ பெரிய காரியங்களோ இவங்களுக்கு இல்லை, ஆனாலும் இவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து இவர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த 70 பேரும் புறப்பட்டு போனாங்க. போய் அவர்கள் போய் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் அங்க வெளிப்படுகிறது. அங்க போய் நின்று இயேசுன்ற அங்க பிசாசு அலற ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது, நம்ம நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்தோம், திடீர்னு இந்த இயேசு கிறிஸ்து நம்ம அனுப்பினாரு, இப்ப இயேசு சொன்ன பிசாசு ஆடுது, பிசாசு கத்துது. உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, வியாதியஸ்தர்கள் கையை வைக்கிறாங்க சுகமாகுது, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இப்படி நடக்குது, நம்ம மூலமா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கே ஒண்ணுமே புரியல, ஆச்சரியம் தாங்க முடியல. கடைசியில் ஏராளமான பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி வெற்றிகரமாய் ஊழியத்தை செஞ்சு இந்த 70 பேரும் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து இன்னைக்கு சாயங்காலம் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. சந்தோஷமா சொல்ற, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு தாங்க முடியும், ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. நம்ம மூலமா பிசாசுகள்லாம் இப்படி கீழ்ப்படிது, இயேசு சொன்னா பிசாசு பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், தாங்க முடியாத சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க, கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம். அதை வந்து அவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க, பிசாசெல்லாம் கீழ்ப்படிது அப்படி இப்படின்றாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொன்னே, அமைதி, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால ரொம்ப சந்தோஷம் எல்லாம் படாதீங்க, இதை விட ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கை நடந்திருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இந்த பிசாசு ஓடுச்சு, ஆனால் இந்த கண்ணுக்கு முன்னால பிசாசு ஓடினதுக்கு காரணம் கண்ணுக்கு மறைவா வேற ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடந்திருக்குது, அதுக்காக சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு அந்த ரீசன் சொல்றாரு. உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல உங்களை கண்டா பிசாசு நடுகிறது தெரியுமா, உங்கள் பெயர் பரலோகத்தில் இருக்குது, அதுதான் காரணம்ன்றார். உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனாலதான் பூமியிலே நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஆடுது ஓடுது. அப்ப அதுக்கு காரணம் வேற விஷயம் இல்லை, உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்பட வேண்டிய முதல் ரீசன் என்ன தெரியுமா, நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதை குறித்து நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும். ஆமேன். நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய முதல் காரணம் என்ன, நம்முடைய பெயர் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக நம்ம சந்தோஷப்படணும். புரியுதுங்களா, நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும், ஏன்னா அது நமக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஏதோ காரியத்துக்கு பாருங்க, இந்த சீஷர்களே சந்தோஷப்பட வேண்டிய காரியத்துக்கு சந்தோஷப்படாம சந்தோஷப்பட வேண்டியாத காரியத்துக்கு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, பிசாசு ஓடினதுக்காக சந்தோஷப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிசாசு ஓடினதான் பெரிய விஷயம் இல்லப்பா, அதுக்கெல்லாம் போய் சந்தோஷப்படாதீங்க. ஆனா அதை விட முக்கியம், உங்க பெயர் பரலோகத்தில் இருக்குது, அந்த லிஸ்ட்ல பரலோக லிஸ்ட்ல உங்க பேரு இருக்குது, அங்க ஜீவ புஸ்தகத்தில் உங்களோட பெயர் இருக்குது, அதுக்கு சந்தோஷப்படுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளை ஒன்னு சொல்றேன், நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய முதல் ரீசன் உங்கள் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதை குறித்து சந்தோஷப்படும். யாருடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் மன்னிக்கப்படும் பொழுது நம்முடைய பெயரெல்லாம் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. கிறிஸ்தவர்களாய் பிறக்கிறதுனாலே நம்முடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுறது கிடையாது. ஆனால் யாருடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது, யார் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து அவருக்கென்று நம்முடைய தன்னை வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்தில் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கண்டிப்பா சந்தோஷப்படணும். பரலோகத்தில் நம்முடைய பெயர் இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படணும். ஏன் இந்த பரலோகத்தில் பெயர் இருக்கிறத குறித்து சந்தோஷப்படணும் தெரியுமா, அதுக்கு ரீசன் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்,
அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்,
ஜீவ புஸ்தகத்திலிருந்து,
ஜீவ புஸ்தகத்திலிருந்து
அவனுடைய நாமத்தை,
அவனுடைய நாமத்தை
நான் கிறுக்கி போடாமல்,
நான் கிறுக்கி போடாமல்
என் பிதா முன்பாகவும்,
என் பிதா முன்பாகவும்
அவருடைய தூதர் முன்பாகவும்,
அவருடைய தூதர் முன்பாகவும்
அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்,
அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நல்லா பாருங்க இந்த இடத்துல அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டது விசேஷத்தை பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுறதில்லை. அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் இருக்கிறதோ அவர்களை என் பிதாவுக்கு முன்பதாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பதாகவும் நான் அறிக்கையிடுவேன்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், பரலோகத்திலே அப்படிப்பட்டவர்கள் வந்து சேரும் பொழுது யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவங்க தான் பரலோகத்துக்கு வருவாங்க. அந்த பரலோகத்துக்கு வரும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னா, பிதாவுக்கு முன்பதாகவும் பல கோடிக்கணக்கான தேவ தூதர்களுக்கு முன்பதாகவும் பெயர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவாராம். என்ன அறிக்கையிடுவார்? இதோ இவன் என் சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த உலகத்தில் எனக்காய் வாழ்ந்து என்னுடைய பிள்ளையாக ஜீவித்து என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து பிதாவாகி தேவன் கோடான கோடி தூதர்களுக்கு முன்பதாக, பரம பிதாவுக்கு முன்பதாக நம்மை உயர்த்தி நிக்க வச்சு நம்மை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, ஏன்னா அதுதான் சந்தோஷம் பண்ணுன்றார். அதனால என்ன ரீசன்னா, அந்த பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய கன மகிமை உண்டாகும். நான் சொல்றேன், பரலோகத்துக்கு போகும்போது ரொம்ப சிம்பிளா நினைக்காதீங்க. பெரிய அளவுக்கு ஒரு மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் காத்திருக்கிறது. நினைக்கிறதை பார்க்கணும். நான் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு மகிமை காத்திருக்கிறது. வேதத்திலே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆதாரம் சொல்றேன், அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு
54வது வசனத்தில் பாருங்க,
இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும்
தேவனுடைய வலது பாரிசத்தில்
இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
அதோ
வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன்
தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு
ஒருமனப்பட்டு
அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்கையில்
அவனை கல்லறிந்தார்கள்.
அவனோ
முழங்கால் படியிட்டு
ஆண்டவரே,
இவர்கள் மேல்
இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்.
நல்லா பாருங்க, ஒரு மகிமையான மரணம் இது. இந்த இடத்துல ஸ்தேவான் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். இவன் பிரசங்கிக்கிறான், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கிறது. கடைசி இவன் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறான். இந்த ஏழாம் அதிகாரம் முழுவதும் ஒரு பெரிய பிரசங்கத்தை அவன் பண்ணுகிறான். அவன் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுக்கு மூர்க்க வெறி வருகிறது, கர்த்தரை குறித்து அவன் பேசுகிறதை கண்டவுடனே. அப்படி மூர்க்க வெறி கொண்டு அவனை அடிக்கிறதற்காக சூழ்ந்து வருகிறார்கள். அப்ப அவனை அடிக்கிறதற்காக சூழ்ந்து வரும்பொழுது அவன் முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்க்கும்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கிறான், வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்கிறான். அந்த நீல வானம் திறந்துருச்சு, அதுக்கு மேல இருக்கிற வானங்கள் எல்லாம் கடகடன்னு திறக்கிறத பாக்குறான். நேர பூமியில இருந்த நேரத்துல இருந்து கொண்டு டைரக்டா பரலோகத்தை பாக்குறான். பூமியில முழங்கால் படியிட்டு மூன்றாவது வானத்துக்கு மேலா இருக்கிற பரலோகத்தை அப்படியே பாக்குறான். பார்த்து அவன் கண்ட காட்சியை அப்படியே ஜனங்களுக்கு சொல்றான். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், பிதாவாகி தேவனாகி கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறேன், அவருடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறேன். தேவ மகிமை பார்க்கிறான், பிதாவாகிய தேவனுக்கு வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை பார்க்கிறான். பார்த்து தான் பார்த்ததை அப்படியே அங்கு கூடியிருந்து எரிச்சலோடு அவனுக்கு முன்னால பல்ல கடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நேராக அவன் காண்கிறதை அப்படியே சொல்றான். சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் தாங்க முடியல ஆத்திரம், அவன் மேல் இன்னும் கள்ள தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. அவன் மீண்டும் கர்த்தரை அவன் தொழுது கொள்ளுகிறான். ஆண்டவரே, என் ஆவி உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தொழுது கொள்ளுகிறான். தொழுது கொண்டு ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அவர்களுக்காய் பரிந்து பேசி ஒரு ஜபம் செய்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தைப் போலவே உம்முடைய மரணம் இருக்குது, அவரும் தன்னை கொன்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிச்சு மரித்தார். அதே போல இவனும் தன்னை கல்லறிகிறவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து அவனுடைய ஆவியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவன் பரலோகத்துக்கு போறான். இப்ப பாருங்க, அவன் கண்ட காட்சி பாருங்க, தேவனுடைய மகிமை. இவனை இப்ப பரலோகம் வரவேற்குது, பரலோகம் போக போறான். அவன் பரலோகத்துக்கு போக போறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. பிதாவாகி தேவனுடைய மகிமை, அவருடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இல்லை. ஏன்னா வேதத்துல பல இடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறேன், இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன். வேதம் திரும்ப திரும்ப அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நிற்கிறார்னு போட்டிருக்கு. ஏன்? தன்னுடைய மகன் பரலோகத்துக்கு வரான், தனக்கு பிரியமானவன், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் வரான். அவனை வரவேற்கிறதற்காக எழுந்து நின்று இயேசு கிறிஸ்து வரவேற்பு கொடுக்கிறார். அல்லேலூயா! இதுதான் காட்சி, நடக்கிற உண்மை. அப்போ ஒரு சாதாரணமான ஒருத்தர் வராங்கன்னா நம்ம சாதாரணம் உட்கார்ந்துட்டே வாங்க அப்படின்றோம். ஆனா ஒருத்தர் நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வோம்? எழுந்து நின்று வாங்க அப்படின்னு ஒரு மதிப்பு கூறிய ஒரு ஒருத்தர் கனப்படுத்துறோம்னா எழுந்து நின்று என்ன செய்யணும்? வரவேற்கிறோம். இதுதான் அங்க நடந்தது. இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் என்ற ஒரு மனிதனை பரலோகத்திற்கு அவன் வரும்பொழுது எழுந்து நின்று வரவேற்பு கொடுக்கிறான். அப்ப பரலோகத்துக்கு வரும்போது சொல்றேன், யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் பரலோகத்துக்கு வரப்போறாங்க. அவங்கள கர்த்தர் இயேசு கனம் பண்ணி வரவேற்க போகிறார். ஆமென். கனப்படுத்தி வரவேற்க போகிறார். உண்மையிலே சொல்றேன், கனப்படுத்தி வரவேற்க போகிறார். அதுதான் பெரிய காரியம். இது கர்த்தர் நிச்சயமா சொல்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார். ஒரு ஊழியர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர் ஊழியத்திற்கு சென்றிருந்தாராம். சென்றிருந்த பொழுது அந்த இடத்திலே ஒரு வெளிநாட்டுக்கு சென்று ஊழியத்தை முடிச்சு பாடுகள் பிரச்சனைகள் கஷ்டங்களோடு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கார். வருகிற நேரத்தில் அதே ஃப்ளைட்டில் ஒரு அரசியல்வாதி வந்தாராம், ஒரு மந்திரியே யாரோ ஒரு மனுஷன். அப்போ வந்து இறங்கும் பொழுது அந்த இறங்கி வந்து அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து இறங்கும் போது எல்லாரும் மாலை போட்டு ஓ ஜே வாழ்கன்னு கத்தி மாலை போட்டு எல்லாம் வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க அந்த மந்திரிக்கு, அரசியல்வாதிக்கு. அப்போ இந்த ஊழியருக்கான யாருமே வந்து பெருசாக வரவேற்பு கொடுத்து கூட்டிகிட்டு எல்லாம் போல ஏர்போர்ட்டில் வந்து. அப்போ இவரோட மனசு நினைச்சது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இந்த மனுஷன் ஜாலியாக போய் ஊரை சுற்றிட்டு இப்படி வரான், இவனை வரவேற்கிறதுக்கு இத்தனை மாலை போட்டு இத்தனை பேர் ஜேன்னு கத்தி ஓன்னு கத்தி எவ்வளோ கூட்டல் கூச்சல் போட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி காரை கொண்டு வந்து போலீஸ் வந்து இவ்வளோ வரவேற்பு கொடுத்து இவ்வளோ இதான் மரியாதையோடு மதிப்பாக கூட்டிட்டு போறாங்க. ஆனால் நான் உம்முடைய ஊழியத்தை செஞ்சு கஷ்டப்பட்டு உடைய ஊழியத்தை செஞ்சு வரேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்த கூட இங்கே வரலையா ஆண்டவரே அப்படின்னு மனசில் அப்படியே சோர்ந்தாராம். அப்போ உடனே கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சான், மகனே நீ இதெல்லாம் யோசிக்காத, அவன் தன்னுடைய தேசத்துக்கு வருகிறான், அதனால் அவனுடைய தேசம் அவனை கனம் பண்ணி வரவேற்கிறது. நீ உன்னுடைய தேசத்துக்கு ஒரு நாள் வருவாய், அப்பொழுது உன்னுடைய தேசம் உன்னை கனம் பண்ணி வரவேற்கும். புரியுதா? அப்போ இந்த உலகம் நம்முடைய சொந்த தேசம் அல்ல. நம்முடைய சொந்த தேசம் எது? பரலோகம். அதான் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமேன். நம்முடைய சொந்த வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது இல்லையா? அதனால சொல்ற, நமக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, பூமி கிடையாது. பூமியானது தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாம் இருப்பதற்காக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய சொந்த இடம் நிரந்தரமான குடியிருப்பு பரலோகம். இது டெம்பரரி அட்ரஸ். பர்மனன்ட் அட்ரஸ் எது? பர்மனன்ட் அட்ரஸ் எது? யோசிக்கிறீங்களா? பர்மனன்ட் அட்ரஸ் எது? பரலோகம். புரியுதா? டெம்பரரி அட்ரஸ்ல இருக்கிறதுக்கு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. பர்மனன்டான அட்ரஸ் என்ன? பரலோகம். அங்கே போகும்பொழுது நமக்கு வரவேற்பு கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட, அதுக்கெல்லாம் வேதத்திலே உங்களுக்கு சாட்சி காமிச்சேன் இல்லையா? ஸ்தேவான் மரித்து அந்த ஆத்மா பரலோகத்திற்கு போகிறதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றுட்டார். இந்த உலகத்தில் அவன் புறப்படுறதுக்கு, உலகத்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடியே அவர் அங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டார். எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ண போறாங்க. ட்ரெயின்ல ஒருத்தர் தெரிஞ்சவங்க வராங்க, ரிசீவ் பண்றாங்க. ஃபிளைட்ல ஒருத்தர் ரிசீவ் கிளம்புனாங்கன்னா வந்து சேராங்க, ரிசீவ் பண்றாங்க. எப்ப ரிசீவ் பண்ணுவாங்க? வந்து சேரும் போது இல்ல, காலையில் 5:30 ஃபிளைட்னா 5 போய் என்ன செய்வாங்க? ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க. 8 ட்ரெயின்னா 7:30 என்ன போய் என்ன செய்வாங்க? ட்ரெயின் 8 வருதுனா போய் ரிசீவ் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து எப்ப ரிசீவ் பண்ண எழுந்திருக்கிறார் தெரியுமா? கிளம்புறதுக்கு முன்னாடி எழுந்து நின்ட்டார். யாராவது அங்க கிளம்பும் போது ஊர்ல கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ண போய் நிப்பாங்களா ஸ்டேஷன்ல? சொல்லுங்க. சைனால அங்க கிளம்புறானா இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ண யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. இல்ல, இங்க 8:30 ஃபிளைட் வருதோ, இங்க 8:30 ட்ரெயின் வருதோ, அப்பதான் ரிசீவ் பண்ண வருவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி யாரும் ரிசீவ் பண்ண வரமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க ரிசீவ் பண்றதுக்கு எடுத்து நின்றுட்டார். அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் பாருங்க, மனுஷன் மனுஷனை கனம் பண்றதை விட நம்முடைய ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாக கனம் பண்றார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார் அவர். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய கனம் யாருக்கு? அது பரலோகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு தான் இந்த மகிமை. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு தான் இந்த மேன்மை. அதனால ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் உண்மையிலே சொல்ற காரணத்தோடு, இந்த காரணத்தோடு கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கணும். ஆமேன். அது இல்லை இது இல்லை கூடாது. பரலோகத்தில் என் பெயர் இருக்குது, அதுக்காக கண்டிப்பா நம்ம சந்தோஷப்படணும். பூமியில வீடு இருக்குதா, வாடகை வீடா, வீடு இருக்குதா, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. பரலோகத்தில் வீடு இருக்குது, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆமேன். அதுதான் சந்தோஷப்பட வேண்டிய காரியம். பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால நம்ம நிச்சயமா கர்த்தருக்கு சந்தோஷப்படணும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. யோவான் 14:2-3.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாதிருந்தால்
நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய்
உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
நீங்களும் இருக்கும்படி
நான் மறுபடியும் வந்து
உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது. தனித்தனி அநேக மேன்ஷன் வச்சிருக்கிறேன். ஒன்னு உங்களுக்காக வச்சிருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வச்சிருக்கிறேன். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திரும்பி வருவேன். இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ரெடி பண்ணி முடிச்ச உடனே வருவார். அப்படிதான் சொல்ற, நான் போய் ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன். இப்ப எல்லாத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்க ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். ரெடி பண்ணி முடிச்சுட்டே இருக்கிற, ரெடி பண்ணி முடிச்ச உடனே வேலையை முடிச்சுட வருவார். வந்து கூட்டிட்டு போய் இருங்க என்னவர். அப்ப இதுதான் ஒரு மகிமையான காரியம். யாருக்கு இது? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது. இது உண்மையில சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆமேன். எவ்வளவு பெரிய காரியம். அதனால கண்டிப்பா நம்ம சந்தோஷப்படணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதற்காக நம்ம சந்தோஷப்படணும். இரண்டாவது காரியம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:39 வாசிக்கலாம்.
அவர்கள்
தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது
கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார்.
மந்திரி
அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட
தன் வழியே போனான். மந்திரிக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இவன் ஒரு எத்தியோப்பிய மந்திரி. இவன் சந்தோஷமா போனான் திரும்பி. ஏன் இவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு? இவன் ஒரு எத்தியோப்பியன், முதல் ஆப்பிரிக்கன், முதல் கருப்பு மனுஷன் ரட்சிக்கப்பட்டது. கிறிஸ்தவ சரித்திரத்திலே முதல் கருப்பு மனுஷன் இவன் தான், ஃபர்ஸ்ட் பிளாக் மேன் ரட்சிக்கப்பட்டது. இவன் அந்த வழி எருசலேமுக்கு நேராய் வருகிறான். வரும்பொழுது இவனுக்கு வேத புத்தகம் கிடைக்கிறது, அதை எடுத்து தன் ரதத்திலே உட்கார்ந்து வாசித்துக் கொண்டே வருகிறான். அப்படி வாசித்துக் கொண்டு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து சொல்றாரு, நீ காசாமுகமாய் ஓடிப்போ, அங்க ஒரு ரதம் வரும், அந்த ரதத்தை பார்த்து நீ அதில் ஏறிக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு சொல்றாரு. அப்படியே இந்த பிலிப்பு ஓடுகிறான். ஓடும்பொழுது அதே போல ஒரு ரதம் வருகிறது. அந்த ரதத்தில் எத்தியோப்பிய தேசத்து மந்திரி ஒருவன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எத்தியோப்பிய தேசத்தில் அந்த ராணியுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் மந்திரின்னு போட்டுருக்கு. அப்ப ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த வழியாக வரான். அப்படி வரும்பொழுது இவன் அந்த ரதத்தை நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ளுகிறான். அவன் பார்த்தால் ஏசாய் 53 அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கு, அதுக்கு முன்னால் வசனங்கள் அதெல்லாம் வருது, படிக்க நேரமில்லை. அப்போ அவன் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவன் பிலிப்பு போய் கேட்கிறான், நீ வாசிக்கிறதற்கு கருத்து உமக்கு தெரியுமா? தெரியாது, ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கிறான். உடனே அந்த வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொல்றான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட உடனே அவன் அப்படியே விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதை அறிந்து தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். ஒப்பு கொடுக்கும் பொழுதே இவன் ஞானஸ்தானத்தையும் சேர்த்து இந்த மந்திரி அவனுக்கு சொல்லிட்டு, இந்த பிலிப்பு அவனுக்கு சொல்லிட்டே வரான் மந்திரிக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஞானஸ்தானத்தை பத்தி இவனுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அப்ப அந்த வழிய ரதத்தில் வந்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு நினைக்கிறேன், தண்ணி இருக்கிறதை கண்டார்கள். கண்ட உடனே எத்தியோப்பிய மந்திரிக்கு உடனே தான் கேள்விப்பட்ட அடுத்த காரியத்துக்கு கீழ்படின்னு ஆசை வந்துருச்சு. தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு எனக்கு தடை என்னன்னு கேட்கிறான். நீ விசுவாசிக்க கூடுமான தடை ஒன்றும் இல்லை, நீ விசுவாசினா ஞானஸ்தானத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே பிலிப்பு விட்டு அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இயேசுதான் மெய்யான தேவகுமாரன், அவர் தான் ரட்சகர், அவர் தான் திரும்பி வரப்போகிறார், அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார், எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். சொன்ன உடனே சரி ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, கொண்டு வந்து அந்த தண்ணீர் அருகிலே கொண்டு வந்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானஸ்தானம் கொடுத்த அடுத்த நிமிஷமே காரியம் முடிஞ்சு, வித்தியாசம் ஆயிடுச்சு. திடீர் என்று பரிசு தாவியானவர் இறங்கி வந்தார், பிரிப்பை தூக்கிட்டே போயிட்டார். ஒரு பயங்கர அற்புதம் இங்க நடக்குது. வந்தான், பேசினா, எல்லாம் நடந்து ஞாசனம் கொடுத்தான். கொடுத்த முடிச்ச பிறகு கர்த்தர் நேரம் அப்படி டைரக்டா பிரிப்பை தூக்கிட்டு போயிட்டார். எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. ஞானஸ்தானம் கொடுத்தது வரைக்கும் தான் இந்த மந்திரிக்கு தெரியுது, ஞானஸ்தானம் பெற்றது வரைக்கும் தான் இந்த மந்திரிக்கு தெரியுது. ஞானஸ்தானம் பெற்று திரும்பி பார்க்கறான், ஞானஸ்தானம் கொடுத்தவனை காணும். கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டார். இவன் புரிஞ்சுதான், ஏதோ கர்த்தருடைய காரியம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ரதத்தில் ஏறி சந்தோஷமா திரும்பி போனான். இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த சந்தோஷம்? பிலிப்பி போயிட்டான்னு சந்தோஷமா? ஞானஸ்தானம் பெற்றதுனால சந்தோஷம். ஆமென். ஞானஸ்தானத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது, புரியுதா? ஞானஸ்தானத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது, புரியுதா? ஞானஸ்தானம் பெறுகிறதுல சந்தோஷம் இருக்கிறது, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், புரியுதுங்களா? அப்போ நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது நமக்கு சந்தோஷமான காரியம். இரண்டாவது, நம்ம ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறது நமக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம். தெரியுமா, சந்தோஷப்படக்கூடிய காரியம். ஞானஸ்தானம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, கர்த்தரோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை. கலாத்தியன் 3:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவையே தரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவரோடு நெருக்கமான ஒரு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானம் பெறும் பொழுது உண்மையிலே சொல்லுகிற நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. அப்ப அதுக்காக நம்ம நிச்சயமாகவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை, தேவனுக்கு முன்பாய் மிக முக்கியமான நம்முடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிற ஒரு அனுபவம். வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து அதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆதாரம். 3:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு
இயேசு
கலிலேயாவை விட்டு
யோர்தானுக்கு அருகே
அவனிடத்தில் வந்தார்.
யோவான்
அவருக்கு தடை செய்து
நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க
நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு.
இப்படி
எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே
இதோ
வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
அன்றியும்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இதுதான் பெரிய காரியம். இப்ப இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தான் பெறுவதற்கு யோர்தான் கிட்ட வராரு. இயேசு கிறிஸ்து யார் என்பது இந்த யோவானுக்கு நல்லா தெரியும். இவர்தான் உலக ரட்சகர், தேவனுடைய குமாரன். அவர் இவங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரத பார்த்தா நடுங்கிட்டான். ஐயோ, இவர் போய் நம்ம கிட்ட வராரு, இவருக்கு வழிய ஆயத்தம் பண்றதுக்கெல்லாம் நம்ம வந்தோம், இவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு செருப்பு தூக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அவ்வளவு பெரியவராட்சி, இவர் தேவனுடைய குமாரன் அல்லவா, இவருடைய செருப்பு தூக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையே. அப்படிப்பட்டவர் போய் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தன்னை தாழ்த்தி வராரு. அவன் நடுங்கிட்டான், நடுங்கிட்டு தடுக்கிறான். ஐயோ ஆண்டவரே, நீரெல்லாம் எங்கிட்ட வரக்கூடாது, நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க போய் எங்கிட்ட வரலாமா கேட்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு சொல்றார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இது தேவனுடைய நீதி. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை எல்லா மனுஷருக்கும் நியமித்திருக்கிறார். நானும் மனுஷனா பிறந்திருக்கிறதுனால நானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாதுன்ட்டார். எந்த மனுஷனானாலும் ஞானஸ்தானம் கண்டிப்பாய் பெற வேண்டும், மூழ்கி ஞானஸ்தானம் இருக்க வேண்டும் என்பது தேவன் நியதி. இதுக்கு நானும் விதிவிலக்கு கிடையாது. நான் மனுஷனா இருக்கிறதுனால, தேவகுமாரனா இருந்ததுனால நான் விதிவிலக்கு கிடையாது. ஒரு பக்கத்தில் நான் தேவகுமாரனா இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் நான் ஒரு மனுஷகுமாரன், நான் ஒரு மனிதன். அதனாலே மனிதனாய் நான் பிறந்திருக்கிறபடியால் ஞானஸ்தானத்திற்கு நானும் அப்பாற்பட்டவன் அல்ல. நானும் எடுத்ததாகணும், எனக்கு கொடு. நீ நினைக்கிறபடி உன்னை விட நான் பெரியவனா இருக்கலாம், பெரியவரா இருக்கலாம், ஆனாலும் இந்த விதிமுறைக்கு, தேவனுடைய சட்ட திட்டத்திற்கு நானும் கீழ்ப்படுகிறேன், எனக்கு நீ கொடு அப்படின்ட்டு. நீ கொடுக்கிறதுக்காகவே வந்தவன், நான் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கும் சேர்த்து கொடுன்ற. அவன் வேற வழி தெரியல, ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே வானம் திறந்துருச்சு. எப்படி சேவனுக்கு அங்க வானம் திறந்த, அதே மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்த உடனே வானம் திறந்துருச்சு. வானம் திறந்து தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரார். புறாவை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நேரா இயேசு கிறிஸ்து மேல வந்து இறங்குறார். இறங்கின உடனே பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நல்ல கவனிங்க, பரலோகத்தின் தேவனால் பூமியிலே இயேசு கிறிஸ்து கனம் பண்ணப்பட்டார். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, எடுத்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து பிதா டைரக்டா சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏன் நேசகுமாரன்? எனக்கு இப்பொழுது நான் நியமித்த கட்டளையை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அதனால இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய கட்டளை, தேவன் நியமித்தது. அதற்கு நம்மை கீழ்ப்படிந்து, நம்மை தாழ்த்தி நாம எடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அதை கண்டு சந்தோஷப்படுறார், என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். அதனால பிதா என்ன செய்றார், வானத்திலிருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். பிதா கனம் பண்ணுகிறார், இவர் என்னுடைய நேசகுமார். உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்துல நம்மளை கர்த்தர் எப்படியெல்லாம் புகழலாம், எல்லாத்த விட பெரிய புகழ்ச்சி என்ன தெரியுமா, எனக்கு பிரியமானவன் அவர் நம்மளை சொல்லிட்டார், அதுதான் பெரிய சாட்சி. புரியுதா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனை ஆசீர்வதிக்கணும், உனக்கு ஐஸ்வர்யத்தை தரேன், அது தரேன், இது தரேன், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ எனக்கு பிரியமானவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ போதும், அதுதான் சாட்சி. உண்மையா சொல், அதுதான் சாட்சி. தானியேலுக்கு அந்த சாட்சி கிடைத்து, பிரியமான புருஷனாகிய தானியேலே, இல்லையா காப்ரியல் தூதன் வந்து சொல்லும்போது சொல்வார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்ப பிரியமானவன் அந்த சாட்சி வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அதுதான் பெரிய விஷயம். தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ இதுதான் சாட்சி, புரியுதா? பிரியமானவர்கள் என்று சாட்சி வாங்கும். அப்ப யாருக்கு அந்த சாட்சி கிடைக்கிறது? ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அந்த சாட்சி கர்த்தர் கொடுக்கிறார். ஞானஸ்தானத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தர்க மன்றத்துக்கு இதே இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தரை கூட பேசட்டும், அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறேன். என்ன எனக்கு புரியல, இந்த கான்செப்டே புரியல எனக்கு. சொல்லுவாங்க, கர்த்தரை கூட பேசினா நான் எடுத்துக்கிறேன். என்னது கர்த்தர் பேச? கர்த்தர் பேசி நீ பல்ல தைக்கிறேன், கர்த்தர் பேசி நீ சாப்பிட்றேன், கர்த்தர் பேசி நீ ஒரு வேலைக்கு போறேன், கர்த்தர் பேசி பேசி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் பேசினா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. கள்ளன் எடுத்தானா? நீ அப்ப நீ கள்ளனா? நீ கேக்குறேன், கள்ளன் எடுத்தானா நான் எடுக்கிறதுக்குனா? நீ கள்ளனா? போ, நீ கள்ளனா இருந்தா நீ எடுக்க வேணாம் போ. அப்ப என்ன சொல்ல, இந்த மாதிரி வேண்டாத விதண்டாவாதம் இல்லையா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பைத்திகாரத்தனமான காரியம் என்னன்னு எனக்கு புரியல, அவங்களுடைய கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரோட சொன்னா கண்ணு முடித்து செஞ்சிடணும் இல்ல, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? இதுல இதுல உங்களுக்கு பெரிய நஷ்டமா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்முடைய எல்லாமே போயிடுதா? நம்மளை விட்டு என்ன போக போகுது? நம்முடைய சொத்தெல்லாம் போயிடுதா? அது போயிடுதா? இது என்ன போக போகுது? ஒன்னும் போகாது, ஆசீர்வாதம் தான் வரும், தேவனிடத்துல சாட்சி தான் வரும். ஆமேன். பெரிய காரியம் இது, சந்தோஷமா எடுக்க வேண்டிய விஷயம், புரியுதுங்களா? சந்தோஷமா எடுக்க வேண்டிய விஷயம். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு என்னமே ஒண்ணுமே தெரியாது, என்னமோ நம்ம கர்த்தர் பிடிச்சி ரட்சித்துறாரு அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டு என்ன சபைக்கு கூட என்னை யாருமே நடத்துல, ஒரு மூணு மாசம் ஒரு ஜப குழுவிலே மறுத்த கர்த்தர் கொண்டு போய் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாலு நாள்லயே எனக்கு ஒரு ஜப குழுவை கர்த்தர் அறிமுகப்படுத்தி வச்சார். கல்லூரிக்கு செல்கிற வாலிப சகோதரர்கள் மட்டும் ஜபிக்கிற ஒரு ஜபம், அதுல என்னை கொண்டு போய் விட்டு அந்த மூணு மாசம் வெறும் இந்த ஜபக்குழுல மட்டுமே ஐக்கியமானேன். ஆனா அந்த ஜபக்குழுல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட சபைக்கு போறவங்க இருப்பாங்க, சிஎஸ்ஐ எல்லாருமே இருப்பாங்க, எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும். அப்ப அது ஜபிப்பாங்க, ஜபம் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஜபிப்பாங்க, நீ பசி பேசுவாங்க, ஜபிப்பாங்க, அப்புறம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க, நம்ம எதாவது சந்தேகம் கேட்டா கூட பெருசா சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருக்கும். ஆனா மூணு மாசம் எனக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கேயா ஸ்பெஷல் மீட்டிங் பார்த்தேன்னா அது மட்டும் போவேன், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் போய் அட்டன் பண்ணுமே இப்படி இருக்கும். அப்போ ஒரு நாள் ஹோட்டல் பிக்னிக்ல பார்க் செஷன் பக்கத்தில், ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் ஹோட்டல் பிக்னிக், அதுல வந்து ஒரு மீட்டிங் நடக்கிறதா ஒரு நோட்டீஸ் எனக்கு கிடைச்சது. சரி, அந்த மீட்டிங்காக நான் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோன்னா அந்த மீட்டிங் நடத்துறவங்க என்னை பார்த்துட்டாங்க, நடத்தின பார்த்துட்டு இவங்க வந்து புதுசாக வந்திருக்கு நாளை பார்த்துன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்துட்டு நான் ரசிக்கப்பட்டுட்டேன், பட் அவங்களுக்கு அதை ரசிக்கப்பட்டேன்னு தெரியாது, புதுசாக வந்திருக்குன்னு புதுசாக நாளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் புது ஆள். அப்போ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன செய்யுங்க, கடைசியில் இந்த மெசேஜ் எல்லாம் கொடுத்து ஆல்டர் கால் ஒன்று கொடுத்து ரட்சி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் கேட்போம், கேட்கும் போது நீங்க எழுந்து நில்லுங்க, அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, நானும் தலையாட்டிக்கிட்டேன். கூட்டம் முடிஞ்சது, அதே மாதிரி மெசேஜ் முடிஞ்சது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகளை ஏற்றுக்கொள்கிறீங்களோ எழுந்துறீங்க. நாங்கள் அப்பதான் ரட்சிக்கு போட்டு ரெண்டு மூணு மாசம் கூட ஆகல. அப்போ சொன்ன உடனே எடுத்து நின்ட்டேன், ரெண்டு மாசம் கூட, ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கூட இருக்கும், எடுத்து நின்ட்டேன். எனக்காக இருந்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே சகோதரனை ஆசீர்வதி ரட்சிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி ரசிக்க ஆசீர்வாத ஜெபம் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ரசிக்கப்பட்டாச்சு, நாங்கள் வந்து அவங்க சொன்னதுனால இந்த ஒன்று ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் அது எனக்கு ஒரு திருப்பு முனை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. உடனே என் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, அட்ரஸ் வாங்கிட்டு அந்த மூணு நாள் டெய்லி மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். சனிக்கிழமை வந்துச்சு, என்ன சொன்னாங்க, பிரதர் நாளைக்கு சர்ச்சு சர்வீஸ் எங்கள் சர்ச் வந்து பெரம்பூரில் இருக்குது, பெரம்பூர் இன்டீரியர் அங்கே டான் பாஸ்கோ ஸ்கூல் எதிரில் அங்கே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்துடுங்க சர்வீஸ் டைம் சொல்லிட்டாங்க. அடுத்த சண்டே சர்ச்சு திறக்க கூட இல்லை, பூட்டி இருக்கும்போது நான் இங்கிருந்து முகமாகத்தில் கிளம்பி போய் நாங்கள் நிற்கிறேன், சர்ச்சு கூட திறக்கல, பூட்டியே கிடக்குது. அந்த நேரத்தில் நான் போய் சேர்ந்துட்டேன், முதலாளாக நான் போயிட்டேன், காலையிலேயே போய் நின்ட்டேன். முதல் நேரம் சர்வீஸ் அட்டன் பண்ணேன், பார்த்தாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னு ஒத்திரி நாங்கள் இருந்த ஒரு பிரான்ச் பாஸ்டர் ஒருத்தர் வந்து கேட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னு. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல, ஞானஸ்தானம் என்ன அப்படின்னு. ஞான ரட்சிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஒருத்தர் சொன்னார், ஒரே ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார், அங்கே வந்தவர் என்னை பார்த்து சொன்னார். அது சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்கல, சரி எப்போ எடுக்கணும்? வர வியாழக்கிழமை ஒரு ஞானஸ்தானம் ஆறுதல் இருக்குதுண்ணா, அந்த சண்டைக்கு பிறகு அந்த தேர்ஸ்டே இருக்குதுண்ணா, உடனே எடுத்துக்கிறேன். அடுத்த நீ வியாழக்கிழமை போகும்போதே கையில் துணியோடு கிளம்பி போனேன், வாசிங் பேருக்கு போனேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், வந்துட்டே இருந்துட்டேன், அவ்வளோதான். யாரையும் எதையும் கன்சல்ட் பண்ண, அவ்வளோதான். எடுக்கணும் நாங்கள் எடுத்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறது முன்னாடி முடி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருந்தேன். அப்போ ஒருத்தர் பார்த்திருந்த, தம்பி முடி கொஞ்சம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. பேச்சே கிடையாது, நேரம் போன அடுத்த நாள் போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், அடுத்த நாள் என்ன சொன்னாலும் கண்ணை மூடி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன கேள்வி, ஏன், எதுக்கு, ஒண்ணுமே கேட்டது கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், அப்படிதான் போயிடணும். புரியுதா? கர்த்தர் ஒரு காரியம் இப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு ஏன் எதுக்கு அந்த கேள்வியே வரக்கூடாது. அந்த கேள்வியே நமக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். சொன்ன பிறகு கரெக்டான அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆமென் இல்லையா? சரி, அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் என்பது கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்க நினைச்சு பாக்குறோம். முடிந்தவர் எப்படி இருப்பார் நினைச்சு பாக்குறோம். சரி, அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யற, ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன சொன்னாலும் சரி, நம்ம அதற்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதைத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, சாட்சி கொடுக்கிறார், இவர் எனக்கு நேசகுமாரன்கிறார். ஆமென். நேசகுமாரன் சாட்சி வாங்கணுமா? ஞானஸ்தானம் எடுக்கணும். புரியுதா? நேசகுமாரன் சாட்சி வாங்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தா நேசகுமாரன் என்று கர்த்தர் சாட்சி கொடுப்பார். புரியுதா? வர ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஞானஸ்தானம் ஆராதனை இருக்கும், வர சண்டே. சரியா? ஜபகுமார் எடுக்க போற, ஜபகுமார், ஜபா, எல்லாம் ஜபா ஆட்கள் எல்லாம் சீக்கிரம் ஆயத்தமாகுங்கள். ஆல்ஃபி பிரதர், ஞானஸ்தானம் எடுக்கணும். சரியா? சீக்கிரம் ஞானஸ்தானம், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு தேவப்பிள்ளைகள் ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி பெற வேண்டும். ஆமேன். சங்கர், ஒரு ஆள் முக்கியமான ஆள் விட்டேன். சரியா? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ரைட். அடுத்தது மூன்றாவது காரியம், 1 பேதுரு 4:13-16 வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13-16.
கிறிஸ்துவின் மகிமை,
கிறிஸ்துவின் மகிமை
வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக,
நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக
அவருடைய பாடுகளுக்கு,
அவருடைய பாடுகளுக்கு
நீங்கள் பங்காளிகளானதால்,
நீங்கள் பங்காளிகளானதால்
சந்தோஷப்படுங்கள்,
சந்தோஷப்படுங்கள். நல்லா பாருங்க, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். தொடர்ந்து,
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால்,
நிந்திக்கப்பட்டால்
பாக்கியவான்கள்,
பாக்கியவான்கள்.
ஏனென்றால்,
ஏனென்றால்
தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால்,
கிறிஸ்தவனாயிருப்பதினால்
பாடுபட்டால்,
பாடுபட்டால்
வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்,
தேவனை மகிமைப்படுத்த கடவன். நல்ல கவனிங்க. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். மூணாவது, நம்ம ஏன் சந்தோஷப்படணும்? முதலாவது, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படணும். இரண்டாவது, ஞானஸ்நானம் பெற்றதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். ஏன்? கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார், அதுக்காக சந்தோஷப்படணும். மூணாவது, நம்ம கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பாடுபட்டால் சந்தோஷப்படணும். அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுகள். அப்ப இந்த இடத்துல சொல்ற, திருடனாவது ஏமாற்றுக்காரன் பேரு வாங்கி பாடுபட்டு அது சந்தோஷம் கிடையாது அப்படின்றார். தப்பு செஞ்சுட்டு அதுக்காக நீ பாடுபட்டேன் அதுல சந்தோஷப்படக்கூடாது. நீ கிறிஸ்தவனாய் வாழ்கிறதுனாலே நீ பாடுபட்டால், நிந்திக்கப்பட்டால் சந்தோஷப்படணும். ஏன்? உனக்குள் தங்கியிருக்கிற அந்த மகிமையின் ஆவியானவர் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அதனால நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனா 4 பேர் உங்களை கேலி பேசுறாங்களா, கிண்டல் பண்றாங்களா, அவமதிக்கிறாங்களா, ஒதுக்கி தள்ளுறாங்களா, கேவலப்படுத்துறாங்களா, அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு உங்களை பத்தி மோசமா செய்ய காரியங்களை செய்யறாங்களா? சந்தோஷப்படணும். தேவ சமூகத்தில் கர்த்தர் நிமித்தம் நமக்கு ஒரு வேதனை, பாடு, குறைச்சல், பிரச்சனை, அவமானம், மனுஷர்களால் தள்ளப்படுதல், எதுவானாலும் சொல்றேன், அது சந்தோஷப்பட வேண்டிய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்காக நம்ம மூணாவது சந்தோஷப்படும். ஏன்? அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11-12. மத்தேயு 5:11-12.
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி
பலவித தீமையான மொழிகளையும்
உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்,
பரலோகத்தில்
உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே.
பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, சாதாரண சந்தோஷம் கிடையாது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க என்றாரு. உண்மையில சொல், ரொம்ப எக்ஸைட் ஆகுங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க, அளவுக்கு மிஞ்சல சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு நிந்தனை வேதனை வந்துச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷம் உங்களுக்கு வரணும், சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஏன்? பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். அப்படி நீங்க திட்டப்பட அவமதிக்கப்பட கேவலமாய் நடத்தப்பட மேல பொக்கிஷம் சேர்ந்துகிட்டே இருக்குது. ஆமென். பரலோகத்தில் சொத்து சேருது. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் திட்டா நமக்கு என்ன செய்யுது? பரலோகத்தில் சொத்து சேருது. ஒரு டிராக்ட் கொடுக்கிறோம், ஒருத்தர் திட்டானா நமக்கு என்ன கிடைக்குது? பரலோகத்தில் சொத்து சேருது. புரியுதா? கர்த்தரை பின்பற்றுகிறது நிமித்தம் உங்க வீட்டார் உங்களை கேவலப்படுத்தி நிந்தித்து அவமானப்படுத்துறாங்களா? சொத்து சேருது பரலோகத்தில் உங்களுக்கு. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப சந்தோஷம் தானே? சொத்து சேருதுன்னா சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் இல்லையா? பூமியில சொத்து சேர்ந்தாவே சந்தோஷம். எப்படி பூமியில் நிரந்தரமா இருக்க போறது இல்ல, பரலோகத்துல சொத்து சேர்ந்தா எவ்வளவு சந்தோஷப்படணும். நிரந்தர இடத்துல சொத்து சேருது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அதனாலதான் சொல்றாரு, சும்மா சந்தோஷம் கிடையாது. பூமியில சொத்து சேர்ந்தா வெறும் சந்தோஷப்படலாம், பரலோகத்துல சொத்து சேர்ந்தா சந்தோஷமும் பட்டு களியும் கூறணும். ஆமென். களி கூறணும், ஏன்னா பரலோகத்துல சொத்து. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களை யாராவது கிறிஸ்துவின் நிமித்தம் ஒதுக்கினாலோ, கேவலப்படுத்தினாலோ, நிந்தித்தாலோ, அவமானப்படுத்தினாலோ, உங்களை கஷ்டப்படுத்தினாலோ, உபத்திரவப்படுத்தினாலோ, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாகவே உங்களை கத்தர் இந்த உலகத்திலே படுகிற பாடுகளுக்கு பரலோகத்தில் கத்தர் உங்களுக்கு பலனை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ டைரக்டர் சொல்லிட்டாரு, உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாயிருக்கும், நிறைய பலன் உங்களுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டாரு. அதனால நிச்சயமாகவே திட்டுவாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும் இல்ல? திட்டுவாங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும். முதல்ல பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தா சந்தோஷப்படணும். ரெண்டாவது ஞானஸ்தானம் விட்டுதுன்னா சந்தோஷப்படணும். மூணாவது திட்டுவாங்கனாக்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் சேருது. நாலாவது எதுக்காக சந்தோஷப்படணும்? 1 தெசலோனிக்கேயர் 2:19-20.
எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும்
மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருக்கிறவர்கள் யார்?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்.
நீங்களே
எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள்.
பவுல் சொல்றார், இந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து, அந்த சபை விசுவாசிகளை பார்த்து, அந்த சபையை ஸ்தாபித்த பவுல் இங்க இப்படி சொல்றார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருக்கிறவர்கள் யார்? கேள்வி கேட்டுட்டு சொல்றாரு. அவரே சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமுமா இருக்க போறீங்க. அடுத்து சொல்றாரு, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருப்பீர்கள். ரொம்ப அருமையான ஒரு சத்தியத்தை சொல்றாரு. இந்த பவுல் மூலமாக இந்த தெசலோனிக்கையிலே அநேக ரட்சிக்கப்பட்டு இந்த தெசலோனிக்கை சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அப்ப பவுல் பரலோகத்துக்கு இந்த சபையாரை பார்க்கும்பொழுதே அவர் உள்ளத்துல ஒரே சந்தோஷம். அந்த ஜனங்களை பார்க்கும்போது பவுலுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? இவங்க எல்லாம் எனக்கு ஒவ்வொரு கிரீடம், இவங்க எல்லாம் எனக்கு மகிமை. பரலோகத்துக்கு போகும்போது நீங்க தான் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இத்தனை பேர் நான் ஆதாயப்படுத்திட்டேன், உங்களை எல்லாம் ரட்சிப்போட நடத்தினதுனால எனக்கு கர்த்தர் மகிமையும் கனத்தையும் கிரீடமுமா உங்களை தான் எனக்கு கர்த்தர் பரலோகத்தில் உங்கள் மூலமா கர்த்தர் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சபையாரை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவும் அவருக்கு ஒவ்வொரு கிரீடம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மா அவருக்கு மகிமை, அதுதான் அவருக்கு சந்தோஷம். அப்போ பவுல் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் பவுலுக்கு கிரீடமும் மகிழ்ச்சி. என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க எங்களுக்கு மகிமை மகிழ்ச்சி, உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க உங்க மூலமாய் உங்களுக்கு பரலோகம் போகும்போது மகிமையும் கிரீடமும் மகிழ்ச்சி. அப்ப மூணாவது நாலாவது எதுக்கு சந்தோஷப்படணும் தெரியுமா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் நீங்க சந்தோஷப்படணும். உங்கள் மூலமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதை குறித்து நீங்க சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நீங்க இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போகும்பொழுது அந்த ஆத்மாவின் நிமித்தம் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். இந்த நபர் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வந்ததுக்கு நீதா மகனை காரணம்வர், நீதா மகளை காரணம். இந்த ஆத்மா நீ இல்லைனா, நீ ஊழியம் செய்யலனா இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கும். நரகத்தின் பிடியிலிருந்து ஆத்மாவுக்கு நீ பரலோகத்துக்கு நேரம் கொண்டு வந்துட்டியே என்று சொல்லி கர்த்தர் உங்களை புகழ்ந்து உங்களுக்கு கிரீடம் சூட்டி உங்களை கனம் பண்ணுவார். அப்ப சந்தோஷம் தானே? ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களுக்கு சந்தோஷம். ஆமேன். இந்த சந்தோஷம் வேணுமா? அப்ப ஊழிய செய்யணும். ஆமேன். இந்த சந்தோஷம் வேணும், என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லணும், சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தணும். அது வேஸ்ட் கிடையாது. இந்த உலகத்தில் அதை குறித்து யாரும் புகழலாம், புகழாம போகலாம், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் கண்டிப்பாக கணக்கில் வச்சு உங்களை புகழுவார். புரியுதா? இந்த உலகத்தில் நீங்க ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஆத்மாவை குறித்து யாருமே பெருசாக நினைக்கலாம், நினைக்காமலே போகலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கில் வைக்கிறார். என் மகன் கொடுத்த டிராக்ட் மூலமாய், என் மகள் கொடுத்ததான் சுவிசேஷத்து வார்த்தையின் மூலமாய் இந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் கணக்கு வைப்பார். கணக்கில் வச்சு கண்டிப்பாக நீங்க பரலோகத்துக்கு வரும்பொழுது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்கும். அப்போ உங்க மூலமா ரட்சிக்கப்படுற ஆத்மாவை பார்க்கும்போதெல்லாம் உள்ளத்துல கண்டிப்பா சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான், அவங்க தான் உங்களுக்கு சொத்து. பரலோகத்துக்கு வரும்போது அவங்க தான் உங்களுக்கு மகிமை, அவங்க தான் உங்களுக்கு மேன்மை. சாது சுந்தர் சிங் ஒரு முறை கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு எப்படி வருதுன்னு எனக்கு காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னாலும். அப்போ ஒரு நாள் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக மாற்றி அவருடைய ஆத்மாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துட்டாராம். பரலோகத்தில் போய் கர்த்தரோடு அவர் உட்கார வைக்கப்பட்டார். உட்கார வைக்கப்பட்டு அங்கிருந்து பூமியில நடக்கிற காரியங்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறபடி அவரை பார்க்க வச்சாராம். பார்க்க வைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரா, இப்பொழுது என்னுடைய ஒரு மகள், வாலிப மகள், அவள் வாலிப வயதுதான், ஆனா பரலோகத்துக்கு வர வேண்டிய காலம் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவளை பரலோகத்துக்கு இப்ப நான் சேர்த்துக் கொள்ளப் போகிறேன், பார் என்று சொல்லி தன்னுடைய தூதர்கள் ரெண்டு பேரை அழைத்து ஒரு குறிப்பிட்ட பிரான்ஸ் தேசத்தை சொல்லி அதில் குறிப்பிட்ட ஒரு விலாசத்தை சொல்லி, போய் என்னுடைய மகள் அங்க மேகி என்ற ஒரு மகள் இந்த வீட்டில் இருக்கிறா, அவள் இப்ப பரலோக வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். உடனே சாது சுந்தர் சிங் பரலோகத்தில் அதை பார்த்துட்டு இருக்கிற ஆவிக்குள்ளாக இருந்து அப்பொழுது அந்த தேவ தூதர்கள் நேராக புறப்பட்டு போறாங்க, பறந்து போறாங்க. நேராக போய் இந்த பிரான்ஸ் தேசத்தில் போய் அந்த குறிப்பிட்ட விலாசத்தில் அந்த வீட்டுக்குள்ள போய் இறங்கிடுறாங்க. அந்த இறங்கணும்னு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற காட்சிகள் அப்படியே காட்டப்படுகிறது. ஒரு 18 வயது உள்ளதான ஒரு வாலிப பெண் படுக்கையில், மரண படுக்கையிலே படுத்துட்டு இருக்கிறா. கடைசி மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. மோசமான நிலைமையில படுக்கையில, மரணத்தின் நிலைமையில படுத்துட்டு இருக்கிறா. உறவினர்கள் பெற்றோரெல்லாம் சுத்தி நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்போ இறந்து போக போறாளோன்னு அழுகிறாங்க. அப்படி அழுகிற அந்த நேரத்தில் அந்த பிள்ளை, அந்த வாலிப பெண் அவ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ தேவ தூதர்கள் அந்த அறைக்குள்ள வந்து இறங்கினாங்க. அப்ப அந்த தேவ தூதர்கள் வந்து அந்த அறைக்குள்ளே இறங்கி நிற்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் ஒரு தேவ மகிமையினால் நிறைஞ்சது. ஆனா யாருக்குமே அது தெரியல. அப்படி தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த தேவ தூதர்கள் வந்து அந்த மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த மேகியுடைய கண்களை தொட்டார்கள். தொட்ட மாத்திரத்தில் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே அவளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சது. உடனே அவருடைய முகத்தில் ஒரு சந்தோஷம், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சா. பரலோக சந்தோஷம் அவள் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சது. அந்த தேவ தூதர்கள் நிற்கிறதை அவளால் நேர பார்க்க முடிஞ்சது. உடனே அவள் தன்னுடைய பெற்றோரை, அழுது கொண்டிருக்கிற பெற்றோரை மற்றவங்களை பார்த்து சொல்றா, அழாதீங்க, நான் பரலோகத்துக்கு போக போறேன், என்னை கூட்டிட்டு போறதுக்கு தேவதூதர்கள் வந்துட்டாங்க, அழாதீங்க என்று சொல்லி சொல்றா. பெற்றோர்களுக்கு அது புரியல. அவர் சொல்றா, இதோ தேவதூதர்கள் நிக்கிறாங்க, என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க, நான் போக போறேன், பரலோகம் போக போறேன், சந்தோஷப்படுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, யாரும் அழக்கூடாதுங்கிறா. ஆனா உங்களுக்கு யாருக்கு ஒன்றும் புரியல, எல்லாரும் அழுகிறாங்க. அது சொல்ல சொல்ல இன்னும் அழுகிறாங்க, ஐயோ போக போறாள் அழுகிறாங்க. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும்போது தேவ தூதர்கள், வா கர்த்தருடனே அடைத்து வர சொன்னான்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியில வந்துருது, வெளியில வந்து நிற்கிறது, அந்த கண்கள் மூடி விட்டது, ஹார்ட் பீட் நின்று விட்டுகிறது. உடனே அந்த வீட்டால் ஐயோ செத்துட்டாளுன்னு விழுந்து அழுகிறாங்க. ஆனால் அவள் ஒன்றும் சரீரத்தில் செத்தா, ஆனால் அந்த மேகி அவள் சரீரத்தின் பக்கத்திலே அவளும் நின்றுட்டு அவங்க பெற்ற அவள் சரீரத்தில் விழுந்து அழுகிறதை அவள் பக்கத்திலிருந்து அவளும் வேடிக்கை பார்த்துட்டுகிறாள். தன் சரீரத்தின் மேல் தன் பெற்றோர் விழுந்து அழுகிறதை அவளே பக்கத்தில் இருந்து அவளே வேடிக்கை பார்த்துட்டுகிறான். ஆனால் இப்பொழுது அவளுக்கு எந்த காரியமும் புலப்படலை. என்ன சொல்றதுன்னா, தன் பெற்றோரோட இப்போ அவளுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஏன்னா சரீரத்தை விட்டு வெளியில் வந்தாச்சு. இவள் அவங்க பெற்றோரோட பேசணும்னு நினைக்கிறான், ஆனால் பேச முடியல, ஏன்னா இப்பொழுது அவள் சரீரத்துக்கு வெளியில் நிற்கிறான், வெளியிலன்னு பார்க்கறான். ஆனால் அவளுக்கு அதை பற்றி ஒரு கவலையோ எதுவுமே தெரியல. உடனே தேவதூதர்கள் வா போலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். பரலோகத்துக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை கனம் பண்ணி வரவேற்று அவளுக்கு ஒரு கிரீடம் சூட்டுகிறதை சாது சுந்தர் சிங் பார்க்கிறார். அந்த கிரீடத்தில் மூன்று முத்துக்கள் பதிந்திருந்ததாம். உடனே அந்த மேகி அவள் கத்தரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு கிரீடமா, எனக்கு போய் இப்படிப்பட்ட முத்துகள் பதித்த கிரீடமா, இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் கர்த்தர் சொன்னாரா, மகளே நீ இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான் வாழ்ந்த, ஆனாலும் நீ வாழ்ந்த நாட்களில் உன் மூலமா மூணு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த மூணு பேருடைய ரட்சிப்பு தான் உனக்கு மூன்று முத்துக்களாய் உனக்கு மகிமையாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாராம். உடனே அவர் கேட்டார், ஆண்டவரே நான் எங்க ஆண்டவரை ஊடி செஞ்சான், அவனும் பெருசா ஊடி மேல செய்யலையே அப்படின்னாலும். அவர் கர்த்தர் சொன்னாராம், நீ இந்த மூணு பேருக்காக ஜெபிச்ச, போய் ஊடிய செய்யல, ஆனா இந்த மூணு பேருக்காக நீ என்ன செஞ்ச, ஜெபம் பண்ணினேன், அந்த ஜெபத்தை கேட்டு நான் மற்றவர்களை வைத்து, நான் உன் ஜெபத்தை வைத்து நான் ரட்சிப்பு கொடுத்தேன், அதனாலே உனக்கு இவர்கள் உனக்கு மகிமையாக உனக்கு கிரீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னாராம். அதைத்தான் இப்ப இந்த வேத வசனத்தில் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போ பரலோகத்திலே பவுல் சொல்றாரு, நான் வரும்பொழுது தெசலோனிக்கே சபையாரே நீங்க தான் எனக்கு மகிமை, என் மூலமா ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் எனக்கு மகிமையாய் இருக்க போறீங்கன்னு சொல்றாரு. அதேதான் சாது சுந்தர் சிங்கை கர்த்தர் காண்பித்தார். அதே தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க பரலோகம் போகும்போது உங்களுக்கு மகிமையும் கனமா இருக்கிறது என்ன தெரியுமா, உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் உங்களுக்கு மகிமையா இருக்க போகிறது. அப்ப அந்த மகிமைக்கு நீங்க என்ன செய்ய, இந்த உலகத்துல அநேகரை ரட்சிப்புக்குள் நீங்க கண்டிப்பா நடத்தணும், அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தணும் சொல்லுங்க, கர்த்தரை பத்தி சொல்லுங்க, அல்லது ஜபம் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஜபமாவது பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க பாக்குற நபர்களுக்கு எல்லாம் என்ன செய்யுங்க, ஜபம் பண்ணுங்க. ஒருத்தரை பத்தி கேள்விப்படுறீங்க, ஜபம் பண்ணுங்க. நீங்க ஜபிக்கும் பொழுது சொல்றேன், நீங்க பழகுகிறவர்கள், உங்களோடு பேசுகிறவர்கள், நீங்க சந்திக்கிறவர்கள், டெய்லி சந்திக்கிறவங்க, அந்த ஆத்துமாக்களுக்காக ஜபம் பண்ணுங்க. எப்படியாவது ஒரு நாள் யாரை வைத்தாகிலும் அந்த நபர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென், ரட்சிப்பார். ஜபம் பண்ணுங்க. நீங்க சந்திக்கிற நபர்கள், உங்கள் வாழ்க்கையில கூட படிக்கிறவங்க, உங்களோட வேலை செய்யறவங்க, பிசினஸ்ல மீட் பண்றவங்க, ரோட்ல சந்திக்கிறவங்க, யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணுங்க. அவங்களுக்காக அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பாய் கர்த்தர் அதை செய்வார். அதனால உங்களுக்கு மகிமை கர்த்தர் டெஃபினட்டா தருவார். அப்போ நமக்கு ரட்சிக்கப்படுகிற ஆத்மாக்கள் நமக்கு மகிமை. அதனால நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:22 16:22
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்
கடைசி சந்தோஷம் இதுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற கடைசி சந்தோஷம், நான் மறுபடி இப்ப நீங்க துக்கம் அடைகிறீங்க, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். திரும்பி நான் வந்து உங்களை பார்ப்பேன், இயேசு சொல்றாரு, திரும்பி நான் வந்து உங்களை பார்ப்பேன், அப்படி நான் திரும்பி வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார், நான் திரும்பி வந்து உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சொன்னவர் திரும்பி நம்மை பார்க்கும்படி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். அப்ப அவருடைய வருகை அதை பத்தி ஏற்கனவே தெளிவா சொல்றார், நான் திரும்பி வருவேன், வந்து உங்களை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். என்னால் ரட்சிக்கப்பட்ட என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை பார்க்கறதுக்காக நான் திரும்பி வரப்போறேங்கிறார். அப்ப நான் வரும்பொழுது என்னுடைய வருகையின் நேரத்தில் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. இதுதான் அந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி சந்தோஷம். அவருடைய வருகையில் அவரை சந்திக்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படுவோம், சந்தோஷப்பட்டு பரலோகத்துக்கு போவோம். ஏன் தெரியுமா அவருடைய வருகையில் நம்ம சந்தோஷப்பட போறோம்? லாஸ்ட் படிங்க, 1 யோவான் 3:2-3 வாசிக்கலாம். 1 யோவான் 3:2-3.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று, இன்னும் வெளிப்படவில்லை,
ஆகிலும்
அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
நல்லா பாருங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம்னு தெரியல, ஆனால் அவர் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம், அவரை மாதிரியே மாறிடுவோம். இது சந்தோஷம் தானே? இயேசுவை போலவே மாறுவது சந்தோஷமா துக்கமா? இயேசுவை போலவே மாறுவது சந்தோஷம். அவர் வரும்பொழுது அது நடக்கும். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிறது போலவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாறிடுவோம். அப்ப அது சந்தோஷம் இல்ல? சந்தோஷம், அவரை மாறியே மாறி அவரோட உடவே இருக்க போப்போம். அதான் கடைசி சந்தோஷம். அதுக்கு பிறகு நிரந்தர சந்தோஷம். ஆமென். அதுக்கு பிறகு துக்கமே இல்ல, பிரச்சனையே இல்ல, நிரந்தர சந்தோஷம். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லுகிறேன், இந்த 5 விதமான சந்தோஷத்தின் பாதைகளை நாம் கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை மகிமையும் கனத்தையும் கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த காரியத்தினாலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை நியமித்து வைத்திருக்கிறார். சந்தோஷம், கர்த்தருக்குள் சந்தோஷம். உலகத்திலே சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சந்தோஷம், நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதினால் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்பட வேண்டிய காரியம், நாம் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியால் சந்தோஷப்பட வேண்டும். மூன்றாவது, நாம் சந்தோஷப்பட வேண்டிய காரியம், நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். நான்காவதாக, நம் மூலமாய் ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஐந்தாவதாக, கர்த்தருடைய வருகையின் நேரத்திலே நாம் அவரோடு கூட அவரை போலவே மாறப்போகிறோம். ஆகையால் அவருடைய வருகை, அவரை நாம் மீண்டும் சந்திக்கப் போகிற காரியத்திலே அந்த நேரத்திலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதனாலதான் நம் பரலோகத்துக்கே போக போறோம். ஞானஸ்தானம் பெறும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணி இந்த உலகத்திலே சாட்சி கொடுக்கிறார். மூன்றாவது, நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அதனாலே பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷன் சேருது, அதனால சந்தோஷப்படணும். நாலாவது, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது அவர்களே நமக்கு புகழ்ச்சியா இருக்க போறாங்க, அதனால நம்ம சந்தோஷப்படணும். ஐந்தாவதாக, கிறிஸ்துவின் வருகையில் அவரை சந்திக்கும் பொழுது சந்தோஷப்படணும். ஏன்னா அவரை மாதிரியே மாறி அவரோடு கூடவே நிரந்தரமா இருக்க போறோம். ஆகையினால நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை சந்தோஷமா இருக்க சொல்றார். இந்த 5 காரியங்களை எப்பவுமே மனசுல நினைச்சுக்கங்க. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் துக்க முகத்தோடு ஒருபோதும் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு அருமையான காரணங்கள் வேதத்தில் நமக்கு இருக்கிறது. நம்ம சந்தோஷமா இருப்பதற்கான எத்தனை காரணங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளாகி நாம் கண்டிப்பாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். இப்ப இந்த 5 காரியங்களை மனசுல வச்சு, ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் இவ்விதமாய் நான் சந்தோஷப்படுகிற ஒரு பிள்ளையாய் நான் இருக்கணும்ப்பா, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இவ்விதமாய் நான் உமை உமக்குள் நான் சந்தோஷப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க ஆண்டவரே, என் பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக உமக்கு சோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. என் பெயரை பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக உமக்கு சோத்திரம், அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். சோத்திரம் ஆண்டவரே, என்னை ஞானஸ்தானத்திற்கு உட்படுத்தினதுபடியால் உமக்கு சோத்திரம். ஞானஸ்தானம் பெற்று உமோடு உடன்படிக்கை செய்து உமை தரித்துக் கொள்ள கிருபை செய்தபடியால் உமக்கு சோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் சந்தோஷப்படுங்கள். ஒருவர் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஒதுக்கினால் சந்தோஷப்படுங்கள். காரணம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை கர்த்தர் அதன் மூலமாய் வைக்கிறார். நான்காவதா பார்க்கும் பொழுது, ஒரு ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை கண்டு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்ன? உங்களுடைய கணக்கிலே அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது அவர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் தெசலோனிக்கே ஜனங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டார், நீங்கள் தான் எனக்கு சந்தோஷமும் கிரீடமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். என்னோட கர்த்தருடைய வருகை நாளில நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியாயிருக்க போகிறீர்கள். தேவ பிள்ளைகளே, ரட்சிப்புக்குள் வருகிற ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள், அது உங்களுக்கு சந்தோஷத்தின் அனுபவம். கடைசியாய் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வருகை நேரத்தில் அவரை சந்திக்கும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும். நான் வந்து உங்களை சந்திப்பேன், அப்படி இப்பொழுது நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் நான் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பேன், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கர்த்தருடைய வருகையின் நேரத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்ன? இது உலகத்தின் பாடுகளுக்கு ஒரு முடிவு, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு. காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவை போலவே மாறப்போகிறோம், அவருக்கு ஒப்பாக மாறி அவரோடு கூட நிரந்தரமாக இருக்க போகிறோம். இது மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷப்படுங்கள். ஆகையால் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நேரத்திலும் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். சோத்திரம் அப்பா, சோத்திரம். ஐந்து முக்கியமான காரணங்கள். தேவ பிள்ளைகள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சோத்திரம் அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நாங்கள் சந்தோஷப்படுவதற்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை எங்கள் ஆண்டவர் நீங்க வைத்திருப்பதற்காக சோத்திரம், சோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் இந்த ஐந்து விதமான சந்தோஷங்களிலும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பார்களாக. ஒருவராகிலும் இது எந்த காரியத்திலும் குறைவில்லாதபடி இந்த ஐந்து சந்தோஷங்களையும் ஒவ்வொரு நாளிலும் அனுபவ ரீதியாய் கண்டு உமக்குள் மகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.